நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட காசநோய் மையத்தின் துணை இயக்குனர் திருமதி டாக்டர் எம் சங்கரி அவர்கள் காசநோயும் அதற்குண்டான சிகிச்சை முறைகளும் பற்றி பல தகவல்களை வழங்க நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்கள்.
இன்று உலக அளவில் காசநோய் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இது எதுக்காக அப்படின்னு சொன்னாங்கன்னா, காசநோய் அப்படின்னா என்ன, இது எந்த அளவுக்கு பரவக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வழிமுறைகள் கொடுத்து தீர்வுக்கான வழி இருக்குது அப்படிங்கிற பல விஷயத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாகவும் வந்து இன்றைக்கி வந்து கொண்டாடப்படுகிறது. காசநோய் சம்பந்தமான வகையில் புதுக்கோட்டை மாவட்ட காசநோய் மையம் துணை இயக்குனர் அவங்கள்ட்ட வந்து விரிவான வகையில் கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்ட காசநோய் மைய துணை இயக்குனர் மருத்துவர் சங்கரி பேசுகிறேன்.
மேடம், வந்து காசநோய் அப்படின்னா என்ன, அதோடு இல்லாமல் இதோட அறிகுறிகள்லாம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் மேடம்.
காசநோய் அப்படிங்கிறது வந்து ஒரு மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் கிருமினால் ஏற்படுற ஒரு நோய். இந்த காசநோய் வந்து எந்தெந்த பாகத்தை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நுரையீரலில் சுற்றி இருக்கிற ப்ளூரா அப்படின்னு சொல்லுவோம், அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு சாக் மாதிரி இருக்கும். அது மற்ற பாகங்கள், கண், மூக்கு, வாய், ஸ்கின், அதே மாதிரி எலும்பு, எந்த பாகங்களை வேணாலும் இந்த காசநோய் அப்படிங்கிற நோய் வந்து பாதிக்கலாம். இதோட அறிகுறிகள்னு பார்த்தோம்னா, அறிகுறிகள், முக்கியமான அறிகுறிகள் அப்படின்னா, இருமல், 2 வாரங்களுக்கு மேல் உள்ள இருமல், இரவு நேர காய்ச்சல், இரவு நேரத்தில் அதிகமாக வியர்த்தல், எடை குறைதல், பசியின்மை, சளியில் இரத்தம் கூடுதல், இது போன்ற அறிகுறிகள் பொதுவாக காசநோயின் அறிகுறிகளாக இருக்கும். மற்றபடி வேற இப்போ நம்மளுக்கு எலும்பு காசநோயாக இருந்தாலோ, இல்லை கண் காசநோய், இல்லாட்டி வந்து தோல் காசநோய்னா, அந்தந்த பகுதிக்கு என்னென்ன அறிகுறிகள் வருமோ அந்தந்த அறிகுறிகள். எலும்பு அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, எலும்பு காசநோயினால் முதுகு தண்டவடத்தில் வலி இருக்கலாம், அந்தந்த எலும்பில் வலி இருக்கலாம், அதே மாதிரி கண் பார்வை மங்கி போகலாம், தோலில் சில வகையான படைகள் மாதிரி வரலாம். இதெல்லாம் வந்து அந்தந்த பாகத்தை அந்தந்த காசநோயை அஃபெக்ட் பண்ணும் போது வர அறிகுறிகள் எல்லாமே அந்த காசநோய் அறிகுறி கருதப்படுகிறது.
மேடம், இப்போ வந்து இதுக்கான அறிகுறிகள் வந்து சொன்னீங்க, இதுக்கான பரிசோதனைகள் என்னென்ன இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மேடம்.
காசநோயின் பரிசோதனை அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமான பரிசோதனை வந்து சளி பரிசோதனை தான். காசநோய்க்கு சளி பரிசோதனை வந்து 2 முறை, ஒரு பேஷண்ட் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 முறை நாங்கள் கட்டாயமாக சளி பரிசோதனை செய்வோம். அந்த சளி பரிசோதனை செய்த பின் அந்த இந்த காசநோயின் கிருமிகள் கண்டறியப்பட்ட பின் அந்த காசநோய் ஒரு நோயாளிக்கு உறுதி செய்யப்படும். காசநோயின் சளி பரிசோதனையிலே வந்து முதல்ல வந்து நாங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அந்த கிருமியை பார்க்குறது இருக்குது. இப்போ புதுசாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக காசநோய் சளி மூலமாக சிபிநெட் அல்லது ட்ரூநெட் அப்படின்ற டெஸ்ட்டும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அரசாங்கத்தில் இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சிபிநெட் ட்ரூநெட்டோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தோன்னா, சளி மட்டும் அல்லாமல் எங்கேருந்து நம்மளுக்கு காசநோயோட இது எடுக்க முடியுமோ, இப்போ காசநோய் வந்து கட்டிகளாக வரலாம், அந்த கட்டி உள்ளார இருக்க தண்ணியை எடுக்கிறதோ, இல்லாட்டி வந்து காசநோய் வந்து சீல் வந்துச்சுன்னா அந்த சீல் எடுக்கிறதோ, அந்த இதை எடுத்து சிபிநெட் மூலியமா டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட் மூலியமா காசநோய் இருக்குது அப்படின்றத உறுதி செய்யறது மட்டுமல்லாமல், காசநோய்க்கான மருந்து INHO, ரிஃபாம்பசன், இந்த மாதிரி சில மருந்துகள் கொடுப்போம். அதுல ரிஃபாம்பசன் அப்படிங்கிற மருந்து இதுக்கு செயல்படுமா, இல்ல அந்த ரிஃபாம்பசனுக்கு கட்டுப்படாத காசநோய் அந்த பேஷண்ட்டுக்கு வந்திருக்கா அப்படின்றது முதற்கொண்டு இந்த சிபிநெட் ட்ரூநெட் மிஷினில் நம்ம இந்த டெஸ்ட் மூலியமாக கண்டுபிடிக்கலாம். அதை மீறி எக்ஸ்ரே, நுரையீரல் எக்ஸ்ரே எடுக்கிறது, சிடி ஸ்கேன் எடுக்கிறது, அந்தந்த பாகத்தோடைய காசநோய்க்கு அந்தந்த பாகத்தோடைய டெஸ்ட், ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த பரிசோதனையை பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து சளி இருமல் அடிப்படையாக வந்து இந்த காசநோய் பரவுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறீங்க. எந்த மாதிரியான நோய் உள்ளவர்களுக்கும் இது வந்து பரவக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்.
காசநோயின்னு பார்த்தோன்னா, எல்லாருக்குமே அந்த நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம்தான். யாருக்கெல்லாம் வந்து சளி இருமல் இருக்கோ அவங்க காசநோய் தனக்கு இருக்கா அப்படின்றத பரிசோதனை பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் முக்கியமாக வந்து யாருக்கு எதிர்ப்பு சக்தி குறைகிறதோ, எதிர்ப்பு சக்தி குறைகிற நோய் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல நம்மளோட நாட்டில் இருக்கிறது வந்து சர்க்கரை நோய் தான். ஸோ சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்கள் கட்டாயமாக தனக்கு இருமல் சளி இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம சந்தேகப்பட்ட சந்தேகப்படக்கூடியது காசநோய் வந்திருக்கிறதா அப்படின்றத வந்து நம்ம கட்டாயமாக உறுதி செய்துக்கணும். அது அல்லாமல் ஹெச்ஐவி நோய்க்கு மாத்திரை சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், இல்லை யாராவது நோய் வேற நோய்க்கு வந்து ஸ்டீராய்டு மாத்திரை எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய அளவுக்கு உள்ள மருத்துவம் எடுத்துக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் கட்டாயமாக தனக்கு காசநோய் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்க வேண்டியது அவசியமாகுது.
சாதாரணமாக ஒரு சளி இருமல் இருந்தாலே வந்து காசநோயாக இருக்குமோ அப்படிங்கிற வகையில் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற வகையில் சொல்கிறீங்களா, இல்லை பொதுவாக இப்போ இந்த சீசன் டயத்துலலாம் சளி இருமல்லாம் இருக்குது, இதுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் மேடம்.
சளி இருமல் வந்து சீசன் டைமில் இருக்கிற சளி இருமலாக இருந்துச்சுன்னா மேற்கூறிய அறிகுறிகளில் வெறும் இருமல் மட்டும் இருக்கலாம், சில நேரங்களில் காய்ச்சல் வரலாம். ஆனால் 2 வாரங்களுக்கு மேல் தொடர்ந்து இருமலோ காய்ச்சலோ சளியில் ரத்தம் வருதல் மூச்சு வாங்குதல் எடை குறைதல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கட்டாயமாக மருத்துவரை அணுக வேண்டும்.
இப்போ நீங்கள் சொன்னபடி இந்த 15 நாள் தொடர்ந்து சளி இருமல் இருக்குது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. அவர் வந்து எங்கே எப்படி நாடணும், அரசு சார்பாக மருத்துவமனைக்கு வரணுமா, என்ன செய்யணும், அதை பற்றி கொஞ்சம் வழிமுறைகளை சொல்லுங்கள் மேடம்.
ஒருவருக்கு காசநோய் இருக்கலாம் அப்படின்ற சந்தேகமோ இல்லை அதன் அறிகுறிகளோ வந்ததுக்கப்புறம் கட்டாயமாக எல்லா அரசு மருத்துவமனை அரசு ஆரம்ப சுகாதார நிலைகளை இலவசமாக இதுக்குரிய பரிசோதனை கிடைக்குது. அப்போ நம்ம அந்த அரசாங்க மருத்துவரை அணுகி அங்கே இருக்கும் பரிசோதனையை இலவசமாக செய்து கொண்டு அப்பொழுது பண்ணினதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் காசநோய் தான் உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் அங்கே அந்த மருத்துவர் குறிப்பிட்ட காலவரை சிகிச்சை காமனாக வந்து காசநோய்க்கு 6 மாத காலம் கட்டாயமாக தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த சிகிச்சையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் கட்டாயமாக உறுதியாக காசநோயை முழுமையாக குணப்படுத்தலாம். இதோடு இல்லாமல் சிகிச்சை காலத்தில் சத்தான உணவுகளை உட்கொள்ளும் விதமாக சிகிச்சை காலம் வரை மாதம் ₹500 வீதம் அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு உதவித்தொகையாக அரசு சார்பாக வழங்கப்படுகிறது. காசநோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு பூரண குணமடைய எல்லா விதமான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது.
மேடம், இப்போ வந்து காசநோய்க்கான தற்போதைய புதிய சிகிச்சை முறைகள் அதோடு இல்லாமல் ஏதேனும் தடுப்பு முறைகள் இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
காசநோயின் சிகிச்சை முறைன்னு பார்த்தோம்னா காசநோய்க்காக தொடர் சிகிச்சை 6 மாதங்கள் 4 வகையான மருந்துகளை கொண்ட ஒரு மாத்திரையை உட்கொள்கிறாப்ப இருக்கும். அதில் மருந்துகள் என்னென்னு பார்த்தோன்னா ஐசோனியசைட் ரிஃபாம்பசின் பைரசனமைட் இத்தம்பியூட்ரல் இந்த 4 வகையான மருந்துகளும் அவரவர் எடைக்கு ஏற்றாப்பில் எல்லா அரசு மருத்துவமனைகளும் அரசு ஆரம்ப சுகாதாரமும் இலவசமாக அளிக்கப்படுகிறது. அதை அல்லாமல் பன்மருந்து எதிர்ப்பு காசநோய் அந்த நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மாத்திரைகள் மாவட்டத்திலேயே இலவசமாக அளிக்கப்பட்டு 6 மாதங்கள் முதல் 20 மாதங்கள் வரை அளிக்கப்படுகிறது.
இது வந்து இந்த காசநோய் வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன மாதிரி இருந்துக்கணும் அப்படிங்கிறதை பற்றியும் அதே போல் வந்தால் அவங்க எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவான வகையில் சொல்லுங்கள் மேடம்.
காசநோய் மட்டுமல்லாமல் எந்த நோயாக இருந்தாலும் அது நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட முறையான உடற்பயிற்சி சத்துள்ள சாப்பாடு நம்மளோட சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்கிறது இந்த 3 இருந்தால் காசநோய் மட்டுமல்லாமல் எந்த நோயுமே நம்மளை அண்டாமல் வாழலாம். இப்போ காசநோய் வந்தவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா காசநோய் வந்தவங்க கட்டாயமாக வாயில் துணி வைத்து இரும வேண்டும். ஏன்னா காசநோய்ங்கிறது காற்றின் மூலமாக பரவக்கூடிய நோய். அப்படிங்கும் போது அவங்க வாயில் துணி வைக்காமல் இருமுனாங்க அப்படின்னா அதிகமான நோயாளிகளுக்கு பரவக்கூடிய நிலையில் இருக்கும். அதனால் வாயில் துணி வைத்து இரும வேண்டும். கண்ட இடத்தில் எச்சில் துப்பக்கூடாது. அதே மாதிரி தொடர்ந்து சிகிச்சை தொடர் சிகிச்சை ஒன்று தான் பூரண குணமாகிறதுக்கும் அடுத்தவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான இது வந்து தொடர் சிகிச்சை தான். அதனால் அதே மாதிரி ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடு அங்கே வீட்டில் இருக்கவங்க எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக அந்த நோயாளிகளை ஒதுக்காமல் ஒரு காச நோயாளியை நம்ம ஒதுக்காமல் அந்த காச நோயாளிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடை கொடுத்து அவங்க தொடர் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்காணிச்சோனாலே கட்டாயமாக நாமளும் நம்மளை சேர்ந்தவர்களும் காச நோயாளியாக மாறாமல் பார்த்துக்கொள்ளலாம். அரசாங்கமும் இப்போ வந்து காசநோய் ஒழிப்பிற்காக தற்போது புதிய திட்டங்களை எல்லாம் வகுத்திருக்காங்க. அதில் முதல் இது என்னென்னா ஏற்கனவே நான் சொன்னப்பில் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். ஒரு காச நோயாளிகளுக்கு சத்துள்ள சாப்பாடு எடுத்து கொள்ளும் வகைகள் அவங்களோட வங்கி கணக்கே 500 ரூபா போய் சேரும் இல்லையா சிகிச்சை காலம் வரை, அதுதான் டிபிடி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ஒரு காச நோயாளி கூட இறப்பை சந்திக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தற்போது தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம் அப்படின்ற திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் மூலயமா எல்லா காச நோயாளிகளையும் இந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு போன உடனே அவங்களோட நோய் எவ்வளோ தீவிரமாயிருக்கா, இல்லை மாத்திரை கொடுத்து வீட்டில் இருந்தாலே போதுமா, ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணுமா அப்படின்றத ஃபஸ்ட்டே நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இப்போ பேஷண்ட்டை வந்து அட்மிட் பண்ணணும் அப்படின்ற அவசியத்தில் அந்தந்த ஆஸ்பத்திரியிலேயே அட்மிஷன் பண்ணி அந்த பேஷண்ட்டோடைய நோய் தீவிரத்தை குறைக்கவும் வழிவகை செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இப்போ காச நோயால் பாதிக்கப்பட்டவங்க வீட்டில் இருக்கிறவங்க காச நோய் தன்கிட்ட வராமல் பாதுகாக்கிறதுக்கு டியூபர்குலோசிஸ் ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது தன்னை தடுத்து கொள்ளும் வகையில் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து காச நோய் இல்லைன்னு ஊர்ஜிதப்படுத்தினதுக்கப்புறம் 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்களுக்கு காச நோய் வராமல் தடுக்கிறதுக்குரிய மாத்திரைகளும் அரசாங்கத்தால் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. உலக காசநோய் தினம் கொண்டாடும் வகையில் நம் மாவட்டத்தில் பல விழிப்புணர்வு செயல்பாடுகள் நடந்தது. அதில் என்னென்னு பார்த்தோன்னா கிராம தலைவர்கள் மூலமாக எல்லா கிராமங்களிலும் மக்களுக்கு காசநோய் விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு காசநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேச்சு போட்டி, ஓவியப் போட்டி, கட்டுரை போட்டி வைத்து அவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. பொதுமக்களிடையில் துண்டு பிரச்சாரம் மூலமாகவும் காசநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே காசநோய் ஒரு பரம்பரை நோய் அல்ல, அது பரவக்கூடிய நோயாக இருப்பதால் தொடர் சிகிச்சை மூலமாக நம்மையும் பாதுகாத்து நம்மை சுற்றி உள்ளவர்களையும் பாதுகாப்போம். காசம் தோற்கும் தேசம் வெல்லும் என்பதற்கேற்ப காசநோய் வராமல் தடுக்கும் விதமாக நாமும் முயற்சி செய்து நம் தேசத்தை காசநோய் இல்லாத தேசமாக உருவாக்குவோம்.
காசநோய் அப்படின்னா என்ன, அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன, அதோடு இல்லாமல் அரசு என்ன விதமான உதவிகள்லாம் செய்யுது, அதற்கான தடுக்கும் முறைகள் என்ன அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து சொன்னீங்க மேடம். புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
காசநோய் பற்றியும் அதன் சிகிச்சை முறைகள் மற்றும் தடுக்கும் முறைகள் பற்றியும் கேட்டமைக்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மாவட்ட காசநோய் மையம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
புதுக்கோட்டை மாவட்ட காசநோய் மையத்தில் வந்து பலருக்கும் வந்து சிகிச்சை குணமடைகிறதுக்கு பல வழிமுறைகளையும் வந்து அதோட நேரத்தில் விழிப்புணர்வையும் சொல்லி விவரங்களையும் எடுத்து சொல்லி என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பல தகவல்களையும் அரசு மருத்துவமனையில் வந்து காசநோய் பிரிவில் எடுத்து சொல்கிறாங்க. அதை பின்பற்றி சிகிச்சை எடுக்கக்கூட வரவங்க அவங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால சரியான வகையில் காசநோய் பிரச்சனைகள் தீர்வு காண்றதுக்கு ஒரு வழிமுறையாகவும் இருக்குது. இதில் வந்து அவங்க உள்ள பிரச்சனையில் ஒருத்தர் வந்து முழு பூர்ண குணமடைந்த ஒருத்தர் வந்து இதை பற்றி விரிவாக சொல்லிருக்காங்க, நம்ம வந்து கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா
வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் கோயில்பட்டி, திருக்கோணம் கோயில்பட்டினா. என் பேரும் பேர் மாரிமுத்து. மாதிரி எனக்கு சளி இருமல் இருந்து அதிகமாக இருந்து யாருமே பேச முடியாது, வேலைக்கு போக முடியாது, வேலை பார்த்தாலும் இப்போ ஒரே இழைப்பாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இப்போ புதுக்கோட்டை பெரியாஸ்பத்திரி வந்து காட்ட சொன்னாங்க. அப்போ ஏன் காட்டினேன், அப்போ அவங்க வந்து 2-3 வாட்டி டெஸ்ட் எடுங்க அப்படின்னாங்க. அப்போ 2-3 வாட்டி அதே மாதிரி வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து டெஸ்ட் எடுத்தேன். டெஸ்ட் எடுத்து அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு மாதிரி இருக்குது, நீ 6 மாதம் தொடர்ந்து இந்த மாத்திரையும் சாப்பிட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குணமாயிரும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே அந்த கரெக்டாக அந்த மாதம் 6 மாதம் சாப்பிட்டு முடித்தேன். இப்போ ஓரளவுக்கு குணமடைஞ்சு சரியமாகிடுச்சு. எனக்கு உதவி தேவை, எனக்கு கை செலவுக்காக மாதம் மாத்திரை சாப்பிட்டுக்கிறதுனால மாதம் எனக்கு 500 விட்டுக்கிருந்தாங்க. அப்போ 6 மாதம் சாப்பிட்டு 3000 கரெக்டாக ஏற்றி விட்டாங்க. நான் அந்த 3000 வாங்கி பார்க்காம கை செலவுக்கு செலவு பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி அடுத்தவங்க அவங்க என்ன இப்படி இப்படி செய்யும் அந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பிடுங்க, அந்த மாதிரி நிறையத்துக்கு மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக கடைப்பிடிச்சேன்.
ஐயா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சளி இருமல் இந்த மாதிரி அதிகமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ இந்த சிகிச்சைக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஐயா,
சளி இருமல் இருந்துச்சு, இருக்கையில் அந்த மாதிரி எதையும் ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ஏன்னா வேகமாக நடந்து போனோம்னா இழப்பு ஒரே இழப்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒருத்தர் சொன்னால் அந்த மாதிரி புதுக்கோட்டை மருத்துவமனையில் போய் பெரியாஸ்பத்திரியில் போய் காட்டுங்க, அங்கே காட்டினா சௌரியமாக போவோம் அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே வேணால் காட்டினேன். அப்புறம் 2-3 வாட்டி வந்து டெஸ்ட்டு வந்து சளி டெஸ்ட் எடுக்கணும் சொல்லி 2 ரூபாய் டெஸ்ட்டு எடுத்து அப்புறம் ஒரு திருப்பி சொன்னாங்க.
இல்லை இப்போ இங்கே வந்து நீங்கள் சிகிச்சையெல்லாம் தொடர்ந்து எடுத்தீங்க, அதெல்லாம் வரம்லாம் சொன்னீங்க. இப்போ சிகிச்சைக்கு முன்னால் எப்படி இருக்கீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க?
இப்போ அந்த அவங்க 6 மாதம் மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த தனிமையில் இருந்து இந்த மாத்திரை தொடர்ந்து நீங்கள் 6 மாதம் சாப்பிடுங்க அப்படின்னா. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த மாத்திரை தொடர்ந்து 6 மாதம் சாப்பிட்டேன். இருமை யார்ட்டையும் பேச முடியாது, இங்கே வைக்க முடியாது, யாரும் இப்போ பார்த்தா கூட என்னடா இப்படி இருமறி அப்படின்றதெல்லாம் பேசுவாங்க. அதனால் இப்போ இங்கே வந்து மாத்திரை நான் 6 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டது இப்போ பிற்பாடு எனக்கு எந்த குறையும் இல்லை, இப்போ நல்லா இருக்குது. நான் வேலை ஆகிறேன், லோடுமே வேலை ஆகிறேன். இப்போ அந்த சாப்பிட்டு எனக்கு சிகிச்சை நல்ல இதாகி போய் நல்ல நல்ல முறையாகி போய் சௌகரியமாக இருக்குது. இப்போ எல்லா வேலையும் இப்போ நான் பார்க்குறேன். புதுக்கோட்டை மாவட்டம் காசநோய் மையம் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இதுவரை உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு காசநோய் பற்றியும் அதற்குண்டான சிகிச்சை முறைகளும் குறித்து பல தகவல்களை வழங்கிய புதுக்கோட்டை மாவட்ட காசநோய் மையத்தின் துணை இயக்குனர் திருமதி டாக்டர் எம் சங்கரி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.